தெய்வப் புலமை திருவள்ளுவ நாயனாரின் திருக்குறளை பற்றி பேசாதவர்கள் உண்டா? படித்தவர்கள் அத்தனை பேரும் என்ன பொடகு பொடகி இருந்தால் நம் தமிழில் உள்ள அதை உலகத்திலுள்ளே உள்ள பல மொழிகளிலும் எழுதி படிக்க வரும் ஒரு நூலை பாடுவதை விட மொழிபெயர்ப்பது மிகவும் கடினம். அப்படியிருந்தும் இந்த நூல் எத்தனையோ மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறதென்றால் இதை படிப்பதன் பிரயோசனத்தை பற்றி எவ்வளவு பொடகாக பொடகியிருக்க வேண்டும்! பேசுகிறவர்களில் யாரேனும் மெய்யான பலனை பெற்றா பேசுகிறார்கள்? இல்லை. பின்னே திருக்குறளில் என்னத்தை அறிந்து இவர்கள் இப்படி பேசுகிறார்கள்? திருக்குறளில் உள்ள மொத்தம் 1330 பாட்டுக்களிலே வேணுமென்றால் 1329 பாட்டுக்களை தள்ளிவிடுவோம். ஒரே ஒரு குறளுக்கு திட்டமான சரியான செயலுடைய அர்த்தம் சொல்லட்டுமே. சொல்ல முடியாது. தாங்கள் சொல்லுகின்ற அர்த்தம் தங்கள் மனதுக்கே முழு திருப்தியாயில்லை என்று நன்றாக தெரியும். ஆனாலும் பிறர் மதிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள், அல்லது அதனால் ஏதாவது நன்மை புண்ணியம் வந்துவிடும் என்று நம்புகிறார்கள். தெய்வநாட்டு கோமானாகிய திருவள்ளுவர் அவர்களின் நூலை இவர்கள் படிக்கிறார்களே, அதில் இவர்கள் என்ன காணுவார்கள்? அந்த ஞான கண்டாளத்தில், அறிவாகார கிடாரத்தில், மதிநிதி அண்டாளத்தில் இவர்கள் எந்த நன்மையை கண்டு அடையப் போகிறார்கள்? அதற்கான சாவி இவர்களிடத்தில் ஏது? உதாரணமாக, எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்ற பாட்டிலே எண்ணன்றி என்று சொல்லியுள்ளார்களே, அது என்ன என்று படித்து கிடித்து பட்டம் பெற்றவரை கேட்டால் எண்ணன்றி என்றால் எண்ணன்றிதான் என்பார், செய் நன்றி என்றால் செய்த நன்றி என்பார். அப்போ செய்யாத நன்றி ஒன்று உண்டா என்றால் திரு திரு என்று விழிப்பார். இந்த அர்த்தம் யாருக்கும் தெரியாது. இதனால் விளங்காதது என்ன விளங்கிவிட்டது? விடியாதது என்ன விடிந்துவிட்டது? எண்ணன்றி என்பதிலேயே எல்லா நன்றியும் அடங்கிவிட்டது. பிறகு செய் நன்றி என்று வேறே சொல்லியிருக்கிறதே, அது என்ன? அது இந்த உலகத்திலே உள்ள எல்லா நன்றிகளுக்கும் அப்பாறுள்ளது, எவருடைய நினைவுக்கும் எட்டாதது, அது மனிதர்கள் யாராலும் செய்ய முடியாதது. உலக நன்றிகளையே மனிதர்களால் செய்ய முடியாதே, உணவு உடை முதலிய எல்லா நன்றிகளையும் இறைவன் அல்லவோ படைத்து கொடுத்திருக்கின்றான். மனிதனால் ஏதாவது ஒன்று உண்டாக்க முடியுமா? இறைவன் இவர்கள் நாக்கிலே அறுசுவைகளை வைத்து படைத்ததற்காக வெளியே அண்டத்திலும் அதற்கு வேண்டியதெல்லாம் படைத்தான். இவர்கள் கண்ணிலே வண்ணங்களை படைத்ததற்காக அண்டத்திலேயும் வண்ணங்களை படைத்தான். இவர்கள் காதிலே இனிமையையும் பயங்கரமும் வைத்து படைத்ததற்காக அண்டத்திலேயும் அதற்கேற்ற தாழ்ந்த உரத்த சப்தங்களை படைத்தான். படைக்காதிருந்தால் உங்களுக்கென்ன கேட்கவா தெரியும்? ஆகவே நன்றி என்றால் உங்களை கேட்காமலேயே உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் படைத்து ரட்சிக்கிற செயல். இதை ஏன் நீங்கள் நினைத்து பார்க்கிறது கூட இல்லை? உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வைக்காத பொருள் ஏதாவது இருந்தால் இது ஏது, யார் வாங்கி வைத்திருப்பார்கள் என்று நினைத்து பார்ப்பீர்கள் அல்லவா? இறைவன் உங்களுக்கு செய்திருக்கிற நன்றியை உங்கள் தாய் செய்திருப்பாளா? உங்கள் தந்தை செய்திருப்பானா? உங்கள் பெண்டு பிள்ளைகள் செய்திருப்பார்களா? அதெல்லாம் கூட வேண்டாம். உங்கள் கிட்டவே இருக்கின்ற உங்கள் கை செய்திருக்குமா? உங்கள் கண் செய்திருக்குமா? உங்கள் காது செய்திருக்குமா? இதையே நினைக்காத இவர்கள் எல்லா நன்றியையும் கொன்றவர்களல்லாமல் வேறு என்ன? அப்படி எல்லா நன்றியையும் கொன்றவர்களுக்கும் ஓய்வு செய்கின்ற ஒரு ஒப்பற்ற நன்றி இருக்கிறதே, அதுதான் செய் நன்றி. அதை ஒருவன் எங்கே போய் பெற முடியும்? பணம் போட்டு வாங்கக்கூடியதா? இல்லை. அது மனித சக்திக்கு எட்டாதது. மனித சக்திக்கு மேலான சக்தி படைத்த ஒருவர், அதாவது இறைவனின் முத்திரை பெற்ற மெய்ஞான சர்க்குருபிரான் ஒருவர்தான் அதை செய்ய முடியும். அவர்கள் தயவால்தான் ஒருவன் அதை பெற முடியும். அதை என்றும் மறவாமல் அதில் முழுமன ஒட்டுதல் வைத்து இறுதி வரை நிலைநிற்பானேயாகில் இறைவன் தந்த எல்லா நன்றிகளையும் இவன் மறந்த குற்றமும் மன்னிக்கப்பெறும். மேற்கொண்டு எக்கோடி காலத்தும் அழியாத பெருநலம் கொழிக்கும் பேரின்பப் பெருவாழ்வும் இவனுக்கு தரப்பெறும். இவனுடைய குற்றத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்கின்ற இந்த நன்றிக்குத்தான் செய் நன்றி என்று பெயர். இதையே இன்னொரு பாடலில் செய்யாமல் செய்த உதவி என்றும், அதற்கு வையகத்தையும் வானகத்தையும் ஈடாக கொடுக்க முடியாது என்றும் சொல்லியிருக்கிறார். அப்பேற்கொத்த உதவி அது எது? ஒருவனுக்கு கண் பார்க்கிற உதவி செய்கிறது, காது கேட்கிற உதவி செய்கிறது, நாக்கு சுவைக்கிற உதவி செய்கிறது, கையொரு உதவி, காலொரு உதவி, இப்படியே ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு உதவியை செய்கிறது. ஆகவே இவன் உதவியிலே வைத்து முழு வல்லபம் உடையவன். இவனுடைய முழு வல்லபத்தையும் கொண்டு இவனாலே செய்ய முடியாத உதவி ஒன்று உண்டு. அதுதான் செய்யாமல் செய்த உதவி. இவனுடைய உதவி வல்லபத்தினாலே செய்கிற உதவியானது எவரும் செய்யக்கூடிய உதவியாயிருந்தால் அது வையகமும் வானகமும் ஈடுபண்ண முடியாத உதவியாக இருக்குமா? வையகமும் வானகமுமே போதாது என்றால் இவன் கையிலே என்ன இருக்குது ஈடு செய்ய? வையகமும் வானகமும் அளவு கடந்த பெரிதானவை என்றாலும் அனித்தியம்தானே. அனித்தியத்திலே வைத்து வையகத்தையும் வானகத்தையும் விட பெரியது எதுவும் இல்லை. எல்லா அனித்தியமும் அவற்றிலேயே அடக்கம். மனித உதவிகளாகிய அனித்தியம், வையகமும் வானகமும் ஆகிய அனித்தியத்தின் முன் எம்மாத்திரம்? அந்த வையகமும் வானகமுமே நித்தியத்தின் முன் எம்மாத்திரம்? ஆகவே வையகமும் வானகமும் ஈடுபண்ண முடியாதது நித்தியம் ஒன்றுதான். அந்த நித்தியத்தை மனிதன் தலையில் ஏற்றி வைப்பதே செய்யாமல் செய்த உதவி. இப்படியே ஆயிரக்கணக்கில் இந்த நித்திய பெரிய செயலை பற்றி திருவள்ளுவர் பெருமான் பாடியிருக்கிறார்கள். மனிதன் நினைவுக்கு இந்த செயல் எட்டவே எட்டாது. அப்படியிருக்க இவர்கள் மொழிபெயர்த்து கொடுப்பதை வெளிநாட்டான் படித்தால் அவன் இதில் என்ன சுவை காண்பான்? அவனுக்கு என்ன அதிசயம் பிறங்கும்? கொஞ்ச நாளைக்கு கிளறி பார்ப்பான். பிறகு இதிலே என்ன இருக்கிறது? சாதாரண விஷயம்தானே. நாம் எழுதுகிற நாவல் போலே இதுவும் ஒன்றுதான் என்று தூக்கி எறிந்துவிட்டு போவான். நித்தியத்தை சிறிதும் அறியாமல் மலைமலையாக பேசியும் பயன் என்ன? நித்தியத்தை தந்தருளும் வல்லவரின் வாக்கிலே ஒரு திவலையே என்றாலும் அதிலிருந்து வீசக்கூடிய அறிவாகார அதிசய வீச்சு இவன் பேச்சில் இருக்குமா?